இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும். எருசலேம் நகரம் இருக்கு, ஆனா இப்ப அதை அளந்து பார்க்கணும். அளக்கருக்கு யார் கூப்பிடுறாருன்னா, எருசலேமை நேசிக்கிறவங்க எல்லாரும் போய் அந்த எருசலேமுடைய நீளம் என்ன அகலம் என்னன்னு அளந்து பார்க்கணும். சகரியா 2:1-8 வாசிப்போம். சகரியா 2:1-8. போதும். அப்போ சியோனுக்கு வந்து அளக்கிறதுக்கு ஆண்டவர் யாரை கூப்பிடுறாருன்னா, பாபிலோன்லேருந்து தப்பிச்சு வந்தவங்களை தான் முதல்ல அதுக்காக ஆண்டவர் கூப்பிடுறார். அப்போ அந்த அளக்கிறதுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா 4 திசையிலிருந்து வராங்க. பாபிலோன் தேசங்கிறதுனா குழப்பவாதிகள் நிறைந்த இடம், அதுதான் பாபிலோன் தேசம். அந்த குழப்பவாதிகள் நிறைஞ்ச ஊர் எந்த ஊர் யாருக்காவது தெரியுமா? ஒருத்தர் பேசுறது ஒருத்தர் புரியாது, ஆனால் ஒரே ஊரில் வாசம் பண்ணுவாங்க, பாபிலோன். அதான் எந்த இன்னைக்கு அது எந்த ஊராக இருக்குது? கிறிஸ்தவ சமுதாயம். ஒருத்தர் பேசுறது இன்னொருத்தருக்கு புரியாது. அதிலிருந்து வெளியே வந்தவங்கள ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, எருசலேமை சூழ்ந்தரிக்கும்படியாக அவர்களை ஆண்டவர் கூப்பிட்டு வந்து, நீங்கள் எருசலேமை நீல மகளை என்னங்கிறத அளந்து பாருங்க அப்படிங்கிறாரு. அப்படிப்பட்டவங்கள ஆண்டவர் எப்படி பாதுகாக்கிறார்னா, அக்னி முதலாக இருந்து பாதுகாக்கிறார். அவங்கள வந்து எப்படி இன்னொரு விதத்தில் பாதுகாக்கிறார்னா, தன்னுடைய கண்ணின் கண்மணி போல அவரை பாதுகாக்கிறார். இந்த மாதிரி ஜனங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். அப்போ அந்த அளவுக்கு ரொம்ப உன்னிப்பாக இருந்து இந்த ஜனங்களை ஆண்டவர் பார்த்துட்ருக்கார். ஏன்னா இதனுடைய நீளம் அகலம் என்னங்கிறத அளக்க போகிற ஜனங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, பாபிலோன் தேசத்திலிருந்து வெளியே வந்தவங்க, அல்லது கிறிஸ்தவ சமுதாயத்திலிருந்து வெளியே வந்து எருசலேம்னா தேவனுடைய வார்த்தைகள், சியோன்னா தேவனுடைய பிரமாணங்கள். இந்த தேவனுடைய பிரமாணங்களின்படியும் கர்த்தருடைய வார்த்தையின்படியும் நடக்கிற ஜனங்களை ஆண்டவர் அளந்து பார்க்கிறார், அல்லது எண்ணி பார்க்கிறார். அப்ப இப்படி வரும்போது முதலாவது எருசலேமை பிடிக்கணும். இப்ப எருசலேம் வந்து யார்கிட்ட இருக்குது? வேறொரு ஜனத்துக்கிட்ட இருக்குது. ஏன்னா இப்பதான் இவங்க பாபிலோன் இருந்து வெளியே வந்திருக்காங்க. அப்ப வந்தோடனே இப்படி எருசலேமை போய் பிடிக்க முடியும்? முடியாது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க போய் எருசலேமுடைய நீளம் என்ன அகலம் என்ன அளந்து பாருங்கன்னு சொல்றாங்க. இவங்க தைரியமா போறாங்க. அங்க எருசலேமுக்கு போகும்போது என்ன பிரச்சனை நடக்குதுன்னா, எருசலேம் வந்து இப்போ எபூசியர் கையில் இருக்குது, வாக்குத்த தேசத்தில் தான் இருக்குது, ஆனால் எபூசியர் வச்சிட்ருக்காங்க. அந்த சியோனுக்கு எருசலேமுக்கு போகிற வழியில் யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, சப்பானியும் குருடனும் இருந்துகிட்ருக்கிறான். எதுக்கு உக்காந்துட்ருப்பான் சப்பானியும் குருடனும்? பிச்சை கேட்டுருப்பான். அப்போ இங்கே எருசலேமுக்கு தாவீது அன்னைக்கு வந்து போகும்போது, நான் எருசலேம் பிடிக்க போகிறேன்னு சொல்லும்போது அங்கே இருக்க ஜனங்கள் சொன்னுவாங்க, நீ போனேன்னா குருடனும் சப்பானி உன்னை தடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் தாவீது என்ன பண்ணா, எருசலேமின் மேல் இருக்கிற ஆசைனால, சியோன் மேல் இருக்கிற வாஞ்சையினால் எப்படி நான் பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சபதம் பண்ணிட்டு போனார். போய் கடைசியில் என்னாச்சு, தாவீதின் அந்த சிவன் கோட்டையா தாவீது பிடிச்சிட்டாரு. எப்படி பிடிச்சாருன்னா, வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவன் அந்த சாக்கடை தண்ணி போகிற வழியாக போய், ஆமாம் சாதகம்னா இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்குது, சாக்கடை தண்ணி போகிற வழியாக, ஆமாம் பாதாள வழி இல்லை சாக்கடை தண்ணி போகிற வழி, நேர் வழியில் போகாமல் பின்வழியில் போய் அதை பிடிச்சிருக்காரு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எருசலேமை பிடிக்க போகும்போது சப்பானி குருடனும் ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போடுவான். சப்பானிக்கு கண்ணு தெரியும், குருடனுக்கு இல்லை, குருடனுக்கு நடக்கலாம் பார்க்க முடியாது. அப்போ இவனுக்கு ரெண்டு பேர் எப்படி உட்காந்து பிச்சை கேட்டிருக்கானா, சிவனுக்கு நிறைய பேர் வருவாங்க, அப்போ அவங்க கையில் பிச்சை வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் சிவன் கோட்டையை பிடிச்சாச்சுன்னு என்ன பண்ணுவாங்க, அந்த பிச்சைக்காரங்களை இங்கிருந்து துரத்திடுவாங்க. அப்படி வந்து நிறையா பேர் பிச்சை கேட்கறதுக்கு உட்காந்துட்டு இருக்காங்க. முதல்ல இவங்கள துரத்தணும், இவங்கள துரத்துனா தான் சிவன் கோட்டையை பிடிக்க முடியும். அப்போ இதுவரைக்கும் சியோன் கோட்டை யார் கையிலையும் அகப்படலை. அந்த சியோன் கோட்டையை பிடிக்கிறதுக்கு ஆண்டவர் வந்து முதலாவது பாபிலோன்லேருந்து நீங்கள் வெளியே வாங்கன்னு சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்து, அந்த பாபிலோன்லேருந்து வெளியே வர்ற ஜனங்களை ஆண்டவர் அக்கினி மதிலாக இருந்து கூப்பிட்டு வந்து, நீங்கள் போய் சியோன் கோட்டையை பிடிங்க, அது நீளம் அகலம் என்னென்னு அளந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இப்படி போயிட்டுருக்கிற சமயத்தில் சப்பானி என்ன பண்ணியிருப்பான், தாவீது கோட்டையை பிடிக்க போகிறான், அல்லது பாபிலோன்லேருந்து வெளியே வந்த ஜனங்க சிவன் கோட்டையை பிடிக்க போகிறாங்க, இந்த குருடன் சப்பானி என்ன பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் நாம் கற்பனை பண்ணி பார்ப்போமே. போகிறாரு, என்ன பண்ணியிருப்பான், எப்படி தடை பண்ணியிருப்பான், ஆ ஆ அப்போ ரெண்டு பேரும் எப்படி சேர்ந்து அதை வேலையை செஞ்சுருப்பானுங்க பாருங்க. அப்படி நடக்காது கதை, அது என்னங்கிறது பின்னால் சொல்கிறேன், ஏன் இப்படி பேசுகிறேங்கிறது நான் சொல்கிறேன் பின்னால், அந்த மாதிரி பதில் வரக்கூடாது. ஆஹா ஓகே, பதில் அது காரணம் இருக்குது, ஏன்னா சியோனுக்கு வர்றவங்க வந்து வசனம் சொல்லுது பேதையாக இருந்தாலும் திசை விட்டு போவதில்லை, தொட்டுவாயினுடைய நாவு தடையின்றி பேசும், தெளிவாய் பேசும். அப்போ அந்த மாதிரி வரக்கூடாதே, அப்படி வந்ததுன்னா என்ன பிரச்சனை, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா முதல் மாதிரி இப்போ இல்லை, ஆண்டவர் வந்து சிவனுக்காக ரொம்ப வைராக்கியமாக இருக்கார். அப்போ அந்த வைராக்கியம் இருக்கிற ஜனங்களை தான், யார் யார் சிவனுக்காக ரொம்ப வைராக்கியமாக இருக்காங்களோ அவங்களும் தான் அங்கேருந்து வெளியே கூட்டிகிட்டு வர்றாரு. சிவனுக்காக வைராக்கியம் இல்லாதவனை கூட்டிகிட்டு வந்து அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு அவருடைய அருமை தெரியாது. குருடன் என்ன பண்ணியிருப்பான்னு கேட்டீங்கன்னா, சொல்லியிருப்பான், என்ன சத்தம் கேட்குதா, ஏன்னா சத்தத்தை வச்சு கண்டுபிடிக்கிறவன் குருடன் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவான், என்னமோ சலச்சலான்னு சத்தம் கேட்குதா. அப்போ சப்பானி என்ன பண்ணியிருப்பான், அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்த்துருப்பான். திரும்பி பார்த்தோன்னா அவன் என்ன சொல்லியிருப்பான், நிறைய ஆளுங்க வர்றாங்க, முதல்ல சியோன் கோட்டைக்கு ஒருத்தன் ரெண்டு பேர் தான் வந்துட்டு இருந்தான், இப்போ கூட்டமாக வர்றாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். அப்போ இப்போ குருடன் என்ன சொல்லியிருப்பான், டே இன்றைக்கி நம்மளுக்கு நல்ல வருமானம் வரப்போகுது, முதல்ல என்றைக்கே ஒரு நாளைக்கு ரெண்டு பேர் மூணு பேர் தான் வந்துட்டு இருந்தாங்க, இன்றைக்கி ஒரே நாளில் 100 பேர் வர்றாங்க, ஏன்னா சிவனை வந்து அந்தளவுக்கு நேசிக்கிறதுக்கு இங்கிருந்தால் மொத்தமாக கூட்டமாக வர்றாங்க, அதனால் நம்மளுக்கு நிறைய வருமானம் கிடைக்கும்னு சொல்லியிருப்பான். தெரியல, ஆனால் இவங்க வேகமாக திருத்தி திருத்தின்னு உள்ளே போகும்போது, பிச்சையெல்லாம் போடாமல் உள்ளே போகும்போது இவனுக்கு சந்தேகம் வந்துடுச்சு, அந்த சிவன் கோட்டையை பிடிச்சிக்கிட்டாங்கன்னா நம்மளுக்கு வருமானம் கிடைக்காது. அதனால் சப்பானி என்ன பண்ணியிருப்பான், கூட்டாங்கிட்ட சொல்லியிருப்பான், என்னால் நடக்க முடியாது, நீ பண்ண, நீ ஒரு காரியம் பண்ண, போகிறாங்கள அவங்க காலை பிடிச்சி வாரி விட்டுருப்பான், சத்தம் கேட்குறதுல போய் போய் எப்படி ஆளை தடையை கண்டுபிடிச்சிருவாங்கள, நீ ஒன்றும் பண்ண, அதை காலை பிடிச்சி விழுத்து விட்டுரு அப்படின்ட்டு இருப்பான். ஏன்னா சப்பானினாலும் நடக்க முடியாது, ஆனால் கண்ணு தெரியறதுனால பார்த்து சொல்லிடுவான். இப்படி சீவன் கோட்டைக்கு போகிறவங்களாம் இவனுக்கு ரெண்டு பேர் சேர்ந்து தடுத்தாங்க. எப்படி தடுத்தாலும் தாவீது அண்ணமண்ணா இந்த வழியாக வந்தால் தானே நீங்கள் தடை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சாக்கடை வழியாக போயிட்டான். போய் சீவன் கோட்டையை பிடிச்சிட்டான். சீவன் கோட்டையை பிடிச்சோன்னே தாவீது என்ன பண்ணாரு கேட்டிங்கன்னா, முதல் வேலையாக சப்பானியும் குருடனியும் வீட்டுக்கும் வரக்கூடாது, எருசலேமுடைய எல்லைக்குள்ளேயும் இருக்கக்கூடாது, ஓடுக்கணும்னு சொல்லி தரத்து விட்டான். இப்போ இந்த சப்பானியும் குருடன் யாருன்னு கேட்டிங்கன்னா யாராக இருக்கும்? இல்லாத ரைட்டு. அதுக்கப்புறம் நடக்காதவன். இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுவானா, சிவன்னா தேவனுடைய பிரமாணம், எருசலேம்னா கர்த்தருடைய வார்த்தை. அப்போ எருசலேம் தேவனுடைய பிரமாணங்கள்படி நடக்கிறதுக்கு வர்ற ஜனங்கள்கிட்ட இந்த ரெண்டு பேர் என்ன பண்ணுவானா, பிச்சை எடுக்கிறதுக்கு பார்ப்பான். இயேசு கிறிஸ்தவ முதல்ல காட்டி கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா யூதாஸ். யூதாஸ் எப்படி முத்தத்தினால காட்டி கொடுத்தான், ரொம்ப அண்டா பேசி ஆறுதலாக பேசி அப்படி ஆக்கி இப்படி ஆக்கி இப்படி ஆக்குன்னு சொல்லி காட்டி கொடுத்து காசை வாங்கி அந்த காசை கொண்டு போய் தேவனுடைய ஆலயத்தில் எரிஞ்சு அவன் சேர்த்துட்டான். ஆனால் எப்படியும் இயேசுவை காட்டி கொடுத்துட்டான். அன்றைக்கி அது காட்டி கொடுக்கும்போது ஒரு அளவு தான் காசு கிடைக்கும், ஆனால் இங்கே தினந்தோறும் காசு கிடைக்கும். தேவனுடைய பிரமாணத்தின்படி நடக்க போறவங்க தேவனுடைய சமூகத்துக்கு வந்தாங்கன்னா இந்த குருடனும் சப்பானியா, நம்மளுக்கு தெரியாது குருடன் யாரு சப்பானி யாருன்னு, எல்லா ஜனங்களை போல இவங்களும் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இவன் ஆவிக்குரிய குருடன், இவன் ஆவிக்குரிய சப்பானி. இந்த ரெண்டு பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நம்மளுக்கு நிறைய வருமானம் ஆச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் சியோன் கோட்டையை பிடிச்சி நம்மளை எல்லாம் இங்கேருந்து துரத்திடுவாங்கன்னு சொல்லி தெரிஞ்சால் இந்த ரெண்டு பேரும் சியோன் கோட்டையை பிடிக்கிறவங்கள தடை பண்ணுவாங்க. எப்படி காலை பிடிச்சிருப்பானுங்க, ஏன்னா காலை பிடிச்சி இழுத்தால் தானே முன்னேற முடியாது. அப்படின்னா காலை பிடிச்சி இழுக்கிறதுன்னு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா ஊழியத்தில் தடை பண்ணுவானுங்க. இப்போ இந்த குருடனும் சப்பானி எதுக்கு பிடிச்சி எடுக்கிறாங்க சொல்லுங்க பாப்பா. குருடனா சப்பானி எதுக்கு பிச்சை எடுக்கிறாங்க? தன்னுடைய ஆகாரத்துக்கு வேண்டி, தன்னுடைய குடும்பத்தினுடைய தேவைக்கு வேண்டியோ. ஆனா எங்க உட்காந்து பிச்சை எடுக்கிறான்? தேவ ஆலயத்தில் இல்ல, எருசலேமுக்கு போற வழியில. அவன் உண்மையா பிச்சை எடுக்கிறன்னா அவன் வந்து தெருவில் தான் போய் பிச்சை எடுத்திருக்கணும். ஆனா இந்த பிச்சைக்காரன் என்ன பண்றானா, இல்ல வழியருகே போகாம தேவனுடைய ஆலயத்துக்கு போறவங்க ஜனங்கள்கிட்ட, ஏன்னா அவங்க தான் ரொம்ப ஏமாந்தவங்க. அதனால பிச்சைக்காரங்களாம் எங்கே ரொம்ப ஜாஸ்தி இருப்பான்னு கேட்டிங்கன்னா இந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிற வழியில தான் நிறைய பேர் உட்காந்துருப்பான். ஏன்னா அவன் என்ன நினைப்பானா, நம்ம புண்ணியம் பண்ணோம்னா நம்மளுக்கு மோட்சம் கிடைக்கும்னு அந்த புனித யாத்திரை போகிறவன் நினைப்பான். அப்படின்னு இந்த பிச்சை எடுக்கிறவன் கண்டுபிடிச்சிருப்பான். பிச்சை எடுக்கிறவன் கண்டுபிடிச்சிட்டு அங்கே போய் உட்காந்துக்குவான். அப்படியாக இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் வர்றவங்க தேவனுடைய வசனத்திற்காக நன்மையான ஆசீர்வாதங்களை கொடுப்பாங்க, காணிக்கையில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சாதாரண ஜனங்க கூட உட்காந்து எருசலேமை நேசிக்காம, எருசலேமுக்கு போகாம, எருசலேமுக்கு போகிற வழியில் உட்காந்து தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் ஆதாயத்தை தேடுவார்கள். இப்போ அந்த மாதிரி இன்னைக்கு வரையும் தேடிட்டு இருந்தாங்க, இனிமேல் அந்த மாதிரி செய்ய முடியாது. ஏன்னா அந்த கூடனையும் சப்பானியும் அன்னைக்கே தாவீது சொல்லிட்டான், வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு. அது மாதிரி தேவனுடைய ஆலயத்துக்கும் வரக்கூடாது. அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்கள கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலான்னா, சங்கீதம் 137 ஒன்று எழுந்து வாசிப்போம்.
என்னாமலும் போனால் என் நாவு என் மேல் வாயோட கொட்டிக் கொள்வதாக. கர்த்தாவே, எருசலேமின் நாடு ஏதேனும் இருக்கிறார்களையும் அவர்கள் அதை இடித்து போடுங்கள், அஸ்திபாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே. பாபிலோன் குமாரத்தையே பழாய் போகிறவர்களே, நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான், உன் குழந்தைகளை பிடித்து தெருவிலே மோதி அடிக்கிறவன் பாக்கியவான்.
ஆ போதும். அப்போ இங்கே நம்ம சகரியாவை வாசிக்கும் போது பாபிலோன் வந்து உன்னை விடுவித்துக் கொள்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன் விடுவித்துக் கொள்னு சொல்றாருன்னா, அங்க சங்கீதத்துல வாசிக்கிறான், அவன் என்ன பண்றான், அங்க இருந்துட்டு பாபிலோன் ஆறுகள் அருகே உட்காந்து யார நினைச்சு அழுகிறான், சியோனை நினைச்சு அங்க அழுகிறாங்க. அப்ப சியோனை நினைச்சு அழுகிறவன் யார் யார் பாபிலோன்ல இருக்கானோ அவனை ஆண்டவர் அங்கிருந்து உடனே கூட்டிட்டு வர்றாரு. இப்போ சியோன் பாபிலோன்ல அழையாம உக்காண்டிருக்கான் பாத்தீங்களா, அவனெல்லாம் வந்து ஆண்டவருக்கு தேவையில்லை. ஏன்னா சியோனை நினைச்சு இவன் தான் அழுகிறான். ஏன்னா சியோனை நினைச்சு ஏன் அழுகிறானா, சியோனுக்கு போற வழி பாழாய் கிடைக்குது, சியோனுடைய பட்டணம் நாசமா இருக்குது, எருசலேம் பட்டணத்தில் ஆளுகள் இல்லை, அது ஒரு காலத்தில் ரொம்ப நல்லா இருந்த ஊர் இன்னைக்கு வந்து இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை வருத்தப்பட்டு நினச்சி அழுகிறாங்க கொஞ்சம் பேர். ஏன்னா வேதத்தினுடைய எல்லா காரியங்களையும் படித்து படித்து தேவனுடைய பிரமாணத்தின் மேலேயும் தேவனுடைய வார்த்தையின் மேலேயும் அன்பு வைத்திருக்கிறவர்கள் மட்டும்தான் இந்த சியோனை நினச்சி அழ முடியும். அப்படின்னா தேவனுடைய பிரமாணங்களை நினைத்து அழுகிறாங்க. ஆனா இந்த பாபிலோன் குமாரத்தை என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னாவா, சியோனின் பாட்டை எங்களுக்கு கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லிட்டு அழுகிறவங்களை பார்த்து கேட்கறாங்க. இந்த யாரு பாபிலோன் குமாரத்தை ஏன் அழுகிறீங்க, எதுக்கு அழுகிறீங்க? அப்போ சொல்லும் போது இந்த மாதிரி நாங்கள் சியோனை நினைச்சு அழுகிறோம் அப்படின்ட்டு. அப்போ அவன் என்ன சொல்றா, சியோனை நினைச்சு இவ்வளவு சியோன் மேல பற்றுதலும் பாசமா இருக்கிறீங்களே, அதனுடைய அருமை பெருமைய எங்களுக்கு கொஞ்சம் பாட்டா பாடுங்க அப்படின்னு சொன்னா, அவன் என்ன சொல்ற, அழுதுட்டு இருக்கிறவன் நான் இங்க பாட மாட்டேன், நான் பாடுமே எங்க பாடுவேன், எங்க தேசத்துல தான் நான் பாடுவேன், அந்நிய தேசத்துல பாடினா அது அவனுக்கு புரியாது, எங்க ஊர்ல போய் பாடினாதான் இது நல்லா இருக்கும், இது எங்க ஊர் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட மாட்டேங்கிறான். அது ஏன் பாட மாட்டேங்கிறான், அந்த பாட்டு எப்படி வருது அப்படின்னு சொன்னா, அந்த வசனத்து கீழேயே வருது. எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, நான் எருசலேமை என்னுடைய எல்லா மகிழ்ச்சியிலும் அதிகமான மகிழ்ச்சியாக நான் வச்சிருக்கிறேன், அதனால நான் வந்து பாட முடியும். எருசலேமை என்னுடைய மகிழ்ச்சியிலும் அதிகமான மகிழ்ச்சியிலும் எண்ணாமல் போனால் மேல் வாயோடு ஒட்டுச்சுன்னா எப்படி பாட முடியும், அங்கே பாட்டு வராது, சத்தம் வரும், பேச்சு வரும், தெளிவு இருக்காது. அப்போ தேவனுடைய வார்த்தையை யார் மேன்மையாக எண்ணி அதுக்காக பரிதவித்து அதுக்காக துக்கப்பட்டு அதுக்காக வாஞ்சியாக இருக்கிறாங்களோ அவங்க தான் தேவனுடைய வார்த்தையை தெளிவாக பேச முடியும் அல்லது தெளிவாக பாட முடியும். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய கை ஏன்னா தன் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறவங்க பேசுகிற பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவனுக்கு புரியாது, தெளிவே இருக்காது. அதே மாதிரி செயல் பார்த்தோம்னா என்னமோ வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அந்த செயலில் வந்து ஒரு காரியசக்தி உள்ளவங்களாக இருக்க மாட்டாங்க. அப்போ எருசலேமுக்கு போகிற வழியில் பிச்சை எடுக்கிற அந்த பிச்சைக்காரனை கேட்டால் இருந்து எருசலேம் எப்படி பாது சீவன் எப்படின்னு சொல்லி கேட்டால், அவன் என்ன சொல்லுவான், சியோனை பற்றி சொல்லுவானா இவனை பற்றி சொல்லுவானா, எப்படி சொல்லுவான் சியோனை பற்றி, சியோனை பற்றி அதிகமாக நினச்சாதானே இவனுக்கு சொல்ல முடியும். இவன் என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவான், ஆ இருக்குது என்னவோ இருக்குது, நிறைய பேர் வர்றாங்க போகிறாங்க, ஆனால் இது எனக்கு என்ன நன்மைன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் எப்படி என்னை போஷிக்கிறாரு, நானும் என் குடும்பமும் எப்படியோ சாப்பிட்றான், அதையும் மட்டும் சொல்லுவான். ஏன்னா பிச்சை எடுக்கிறதுக்குன்னா இவனுக்கு வேண்டி இவன் குடும்பத்துக்கு வேண்டி. அப்போ தேவனுடைய சமூகத்தில் இன்னைக்கு அநேக பேர் தேவனுடைய பிரமாணங்களை பின்பற்றி வருகிறவர்களிடத்துல ஆதாயத்தை எதிர்பார்த்து தானும் தன் குடும்பமும் சாப்பிட்றதுக்கு பார்ப்பாங்க. அவங்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆவிக்குரிய தரிசனம் இல்லாதவர்களாக இருப்பார்கள், அதுக்கப்புறம் தேவனுடைய காரியங்களை தெளிவாக பேச தெரியாது, அதுக்கப்புறம் காரிய சித்தி உள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள். இப்போ இந்த மூணு அடையாளத்தை வச்சு எருசலேமை அதிகமாக நேசிக்கிறாங்களா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அப்படி உண்மையாகவே அதிகமாக நேசிக்கிறவர்களாக இருந்தால் அவர்கள் பாபிலோனை விட்டு வெளியே வந்து சியோனில் வந்து அந்த சியோனுடைய பாட்டை பாடுவார்கள். நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் பாபிலோனை விட்டு வெளியே வந்துட்டேன் சொல்லிட்டு, ஆனாலும் திரும்ப அந்த பாபிலோனுக்குள்ளே போயிருந்து அந்த கிறிஸ்துவ மதத்துக்கு இருக்கிற மாதிரியே இருக்கிறத செய்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சியோனுடைய காரியம் நம்மளுக்கு புரியாது. இப்போ பாபிலோனுக்கு வெளியே வந்தால் முழுவதும் வெளியே வந்துடணும். எப்படி எகிப்திலிருந்து வெளியில் வரும்போது முழுவதும் வந்துட்டாங்க, அதே மாதிரி இன்னைக்கு பாபிலோனுக்கு வெளியில் வர்றவங்களைத்தான் ஆண்டவர் சியோன் குமாரத்தையாக தீர்மானித்து அவர்களுக்கு எருசலேமை நீங்கள் அளந்து பாருங்கள், நான் உங்களுக்கு அக்னி மதலாக இருந்து உங்களை பாதுகாப்பாக இருப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஏசி 62:1-6 62:1-6 போதும். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, சியோனில் ஜனங்க வந்து சேரணும், எருசலேமுடைய மகிமை எல்லாத்துக்கும் தெரியணும், அது பிரகாசமாக இருக்கணும், அதுக்கு அவனுடைய ரட்சிப்பு தீவெட்டி போல எரியணும், அது வரைக்கும் அமராமல் இருப்பேன். அப்போ எருசலேமை நேசிக்கிறவங்க அல்லது சியோனை நேசிக்கிறவங்க எப்படி இருக்கணும்? ஆண்டவரே அமராமல் இருக்க, அமராமல் இருக்காருன்னா எந்த வேலையும் பார்க்காம இதுதான் முக்கியன்னு இருக்காரு. அப்ப இது இதை வாசிக்கிறவங்க எல்லாருமே அவங்களும் அதே மாதிரிதான் இருக்கணும். அதனாலதான் சொல்றேன், நான் அமராமலும் இருப்பேன். ஏன் அப்ப நான் எப்படி இருக்கிறேனோ அதே மாதிரிதான் நீங்களே இருக்கணும். அந்த நீதி வெளிப்படணும், எருசலேமுடைய நீதி பிரகாசமாக இருக்கணும். நான் மறாமல் இருக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணணும்? ஆ, எஸ்தர் ராஜா அது என்ன சொன்னான், நான் 3 நாள் உபாசம் வந்து ஜெபம் பண்ணுவேன், நீங்களும் போய் ஜெபம் பண்ணுங்கன்னு அங்கே எழுதியிருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்லும்போது அப்படி சொல்லலை, நான் இந்த மாதிரி இருக்கிறேன் அவ்வளோதான், நீ எப்படி இருக்கேங்கிறத நீ முடிவு பண்ணிக்கோ. அவர் சத்தம் போட்டு நீ என்ன பண்ண, நீயும் சத்தம் போடணும், நீயும் வந்து உற்சாகமா இருந்து அது என்னங்கறத பார்க்கணும். ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் ஆண்டவர் இந்த வசனத்துக்கெல்லாம் அப்படியே அமைதியா இருக்க வச்சாரு. ஆனா இன்னைக்கு குறிப்பிட்ட காலம் வரும்போது இந்த வசனத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்து, நான் இப்படி இருக்கிறேன், அதனால நீங்களும் அப்படி ஆகி இருங்கள். ஏன்னா வசனங்கள் வந்து நாளுக்கு நாள் புதியவர்களாக இருக்கிறது, பகலுக்கு பகல் அறிவை தெரிவிக்கிறது, இரவுக்கிரவு அறிவு ஒழிகிறது, அப்படி வந்து ஒவ்வொரு நாளும் புதுசாக இருக்குது. ஆனால் இன்னைக்கு செல்ஃபோன் வாங்கும்போது மட்டும் 2G ஃபோன் வாங்குறாங்க, 3G ஃபோன் வாங்குறாங்க, 4G ஃபோன் வாங்குறாங்க, அடுத்து 5G வந்துட்டாங்க. ஆனால் பைபிள் வசனம் மட்டும் 2G இருக்குது. 2G என்ன, எப்படி போன 2G ஃபோன்னா, 2G போனால் மாட்டு வண்டியில் போகிற மாதிரி, மாட்டு வண்டியில் போனால் எவ்வளோ வேகத்தில் போவோம் அந்த வேகத்தெல்லாம் வேலை செய்யும். இருக்கு அந்த மாதிரி. ஆனால் நம்ம எல்லாத்துலேயும் வந்து முன்னேறி முன்னேறி போகணும்னு நினைக்கிறான். நான் அன்னைக்கு ரசிக்கப்பட்டேன், 10 வருஷத்துக்கு முன்னால், 20 வருஷத்துக்கு முன்னால் அதே நிலைமையில் தான் உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் கூட முன்னேற்றம் மெதுவான சீலம் தண்ணிங்கிறது தேவனுடைய வார்த்தையை சிந்திச்சு தியானிக்கிறது. இதுன்னு அப்படி இல்லை, இது வந்து ஆமாம் அதுக்காக காத்திருக்குது. சிலுவம் தண்ணிங்கிறது தேவனுடைய வார்த்தையை சிந்திச்சு தியானிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக சிந்திக்கணும், அனுதினமும் சிந்திக்கணும், அனுதினமும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும், அதுதான் அது. ஆனால் இங்கே வந்து இப்போ காலம் வந்ததுனால இப்போ தேவன் வந்து இந்த வார்த்தையை நம்மளுக்கு சொல்கிறார். அதனால் நீங்களும் அமராமல் சத்தம் போட்டு சியோனுக்காகவும் எருசலேமுக்காகவும் விழிப்பாக இருங்கள். அதுக்கு அடுத்து வாசிப்போம்.
ஜாதிகளின் நீதியையும்
போதும். அநேக புரஜாதிகள் இதை கேட்டு வரப்போறாங்க. எல்லா ராஜாக்களும் பெரிய பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறவங்களும் இந்த தேவருடைய பிரமாணத்திற்காக ஓடி வர போறாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்கள ஆண்டவர் என்ன சொல்றாரு, புது நாமத்தினால் நீ அழைக்கப்படுவாய். பார்த்துக்குங்க, கிறிஸ்தவ மதத்தில் கூப்பிடுற மாதிரி கூப்பிட மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து வேற பேர் ஆண்டவர் கொடுக்க போறாரு. ஏன்னா பாபிலோன் மாநகரத்திலிருந்து வெளியே வந்தாச்சு, பாபிலோன் சமூகத்திலிருந்து வெளியே வந்தவங்களுக்கு ஆண்டவர் வேற பேர் சொல்லி ஆண்டவர் கூப்பிட போறாரு. அது என்ன பேருங்கிறது பின்னால் நம்ம பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் புதிய பேரை கொடுக்க போறாரு. மூணாம் வசனம் வாசிப்போம்.
நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய்.
அப்படின்னா ஆண்டவர் உனக்கு என்ன பண்றாரு, உனக்கு நல்ல பதவியை வச்சிருக்காரு, ஒவ்வொரு கிரீடங்களை ஆண்டவர் வச்சிருக்காரு. அதனால நீ பயப்படாத, ஆண்டவர் உனக்கு ஆளுமையை வச்சிருக்கிறாரு, அதுக்குண்டான ஒரு அரசாங்கத்தையும் வச்சிருக்கிறாரு, நீ கவலைப்படாத. அதுக்கு அடுத்தது,
நீ இனி கைவிடப்பட்டவர்கள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் யூதா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், தேசம் வாழ்க்கைப்படும்.
அப்படின்னா இத்தனை நாள் வரைக்கும் எருசலேமும் சியோனும் பாழாய் கடந்தது, இனிமேல் அப்படி இருக்காது. அப்படின்னா தேவனுடைய பிரமாணங்களும் தேவனுடைய வார்த்தைகளும் எப்படி இருந்தது, ஏற்றுக்கொள்வதற்கு ஆட்கள் இல்லாமல் இருந்தது. அதெல்லாம் அதை பின்பற்றுகிற ஜனங்கள் இல்லாமல் இருந்தார்கள், அதான் அமைதியாக இருந்ததுன்னு அர்த்தம். ஆனால் இன்னைக்கு தேவனுடைய பிரமாணத்தையும் தேவனுடைய வார்த்தைகளையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஜனங்கள் நிறைய வரப்போறாங்க. அதனால நீ பயப்படாத, ஆண்டவர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். அப்படின்னா தேவனுடைய பிரமாணத்தை பின்பற்றுகிறவர்களும் தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்றுகிறவர்களும் திரளாக வந்து சேர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு மகிமை சேர்ப்பார்கள். அஞ்சாம் வசனம்,
வாலிபன் தனியை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள், மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பது போல
என்னன்னு வேதத்தை படிக்கும் போது சிவனுங்கிற ஒரு ஊர் இருக்குது, எருசலேம்ங்கிற ஒரு பட்டணம் இருக்குது, அதுல இப்படி இப்படி எல்லாம் விசேஷங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி படிச்சு தெரியும் போது நான் அந்த பட்டணத்துக்கு போறேன்ட்டு யார் சியோனை நினைச்சு அழுகிறாங்களோ அவங்கள தான் ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து ஆண்டவர் அவங்க என்ன சொல்றாரு, மணவாட்டின்னு ஆண்டவர் சொல்றார். அதனால இன்னைக்கு வந்து மணவாட்டின் சபைன்னு சொல்லிட்டு கிறிஸ்தவ மதத்துக்குள்ள உட்காந்துட்டு இருந்தோம்னா ஒன்றும் கிடைக்காது. அதை விட்டு வெளியே வந்தாதான் ஆண்டவர் அவர்களை மணவாட்டி சபைன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அழைக்கிறார். அதுக்கப்புறம் வார்த்தைகளை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களே நீங்கள் அமெரிக்கையா இருக்கலாகாது. அப்படின்னா என்ன அர்த்தம், இருக்கக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும், எப்பவுமே இதேதான் மூச்சா இருக்கணும், இதே உயிரா இருக்கணும், இதே மூச்சா இருக்கணும். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பகலுக்கும் ராத்திரிக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு,
மதில்கள் மேல் பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலம் மௌனமாக இராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன்.
அப்படின்னா தேவனுடைய பிரமாணத்தை எடுத்துரைப்பதற்கு ராத்திரின்னு பார்க்காம பகலுன்னு பார்க்காம அதுக்குண்டான ஆட்களை ஆண்டவர் ஏற்படுத்துவார். அப்படின்னா தேவனுடைய பிரமாணங்களை பின்பற்றுகிற ஜனங்கள் வந்து சேருகிற சமயத்தில் அந்த தேவனுடைய பிரமாணத்திற்காக ராத்திரி பகலும் எப்படி இன்னைக்கு வந்து கார்பரேட் கம்பெனியெல்லாம் எப்படி வேலை செய்யுது, 24 hours ஆளுக்கு தான் மாறி மாறி போயிட்டு இருப்பாங்க, ஆனால் ஒரே சர்வீஸ் நடந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி அதே மாதிரி இது உலக அளவில் போகும்போது இதுக்கு ராத்திரிக்கும் பகலுக்கும் இந்த கேள்விக்கு பதில் சொல்ற ஊழியக்காரங்களை ஆண்டவர் வச்சிருந்து உலகம் முழுவதும் இதை ஆண்டவர் வந்து பிரஸ்தாபப்படுத்துறாரு. அதுக்கு பகலுக்கு தனியா ஆளுக, நைட்டுக்கு தனியா ஆளுக. ஜெயிக்கிறதுக்குல்ல. இது வாஞ்சியா இருக்கிறவங்களுக்கு தான் ஜாமக்காரர். அப்படின்னா ஜாமக்காரனா யாரு? காவல் காக்கிறவன். தேவனுடைய பிரமாணத்துக்காக யார் யார் வர்றாங்களோ அவங்கள வழி நடத்துறவன். தேவனுடைய பிரமாணங்கள் பைபிளில் இருக்குது, தேவனுடைய வார்த்தைகள் பைபிளில் இருக்குது, அதை சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அதுக்காக வர்றவங்களுக்கு வழிகாட்டணும், நீ இந்த பகுதியை படிங்க, இந்த பகுதியை படிங்க, இந்த பகுதியை படிங்க. தேவனுடைய பிரமாணங்கள் எவ்வளோ இருக்குது யாருக்காவது தெரியுமா? மொத்த தேவனுடைய பிரமாணங்கள் பைபிளில் எவ்வளோ இருக்குது? நிறைய பிரமாணம் இருக்குது. அது எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளோ வரும்? நிறைய இருக்கு, ஆனால் நம்பர் இருக்கு. சரி, அது அப்புறம் பாப்பா. என்ன அது என்ன புரியுற அளவுக்கு உங்களுக்கு இன்னும் பக்குவப்படல? கவுண்டிங் புரியா? சரி, அது எருசலேம் அளக்கும் போது சொல்லிடலாம். இல்லை, அது எருசலேம் அளக்கும் போது நான் சொல்லிடுறேன். அதனால அப்படிப்பட்ட ஆட்கள் ஆண்டவர் நியமிக்கப்படுறேன். இல்லை, அது 365 நாள். அதனால் அது உண்மையான தேவனுடைய வார்த்தைக்காகவும் தேவனுடைய பிரமாணத்துக்காகவும் பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற ஒரு ஆஃபீஸ் இருந்து ஆளுகளை ஆண்டவர் நியமித்து அதுக்காக ஆண்டவர் கவனமாக இருப்பார். அப்போ இந்த காரியத்திற்காக நீங்கள் அமெரிக்கையாக இருக்கலாகாது. அப்படின்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் விண்ணப்பம் பண்ணணும். என்னென்ன? ஆண்டவரே, பகலுக்கு ஊழியக்காரங்களை வைக்கணும், ராத்திரிக்கு ஊழியக்காரங்களை வைக்கணும், இவங்க எல்லாரும் உங்களுடைய திருசுத்தத்தை செய்யணும். அப்படிப்பட்ட என்ன மதில் மேல், மதில் மேல்னா அதனுடைய எல்லை இல்லை. அப்போ தேவனுடைய நாமத்தை பிரசாரப்படுத்துறவங்க தான் இதுக்காக விண்ணப்பம் செய்யணும். ஏசாயா 62:7-12 வரை.
அவர் எருசலேமை சிறப்பிக்கி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அவந்திருக்க
விடாதிருங்கள். அப்போ எருசலேமையும் சியோனையும் புகழ்ச்சியாக்குற வரைக்கும் சிறப்படுத்தி அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் அப்படின்னு யார் சொல்றா? பாப்ப, யாருக்கு தான் புரியுதுன்னு பார்க்கலாம். யார் வேணாலும் சொல்லலாம். இல்ல, இல்லை, அவர் அவர்னா யாரு? ரைட்டு, இஸ்லாமியத்தை ஸ்திரப்படுத்தி வரைக்கும் திரும்பி அவரை அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னை நீங்கள் சும்மா இருக்க விடக்கூடாது. நாங்கள் நான் ஏமாந்தா நான் சும்மா இருந்திருக்கேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் இதுக்காக போராடணும், நீங்கள் இதுக்காக விண்ணப்பம் பண்ணணும், இதுக்காக நீங்கள் முயற்சி எடுக்கணும். அப்போ உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு என்னுடைய ஊர் பிரமாணம் என்னது? எப்போ வேணால் ஆளுக வரட்டும், எனக்கு 1000 தலைமுறை இருக்குது. அது ஏதாவது ஒரு தலைமுறையில் நான் ஆளுகளுக்கு வந்து கொண்டு வந்துட்டு போகிறேன். உனக்கு நான் அதை பற்றி இப்போ உனக்கு வேணுமா? நீ இப்போ இங்கே போராடு. ஏன்னா 6000 வருஷம் சும்மா கடந்தது, இப்போவும் சும்மா கடந்துட்டுருக்கு. யார் யார் முந்தி வர்றாங்களோ அவங்க அதை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். இதுக்காக நீங்கள் போராடுங்க, இதுக்காக நீங்கள் வேலைகளை செய்யுங்க. எருசலேமை உங்களுடைய எல்லா மகிழ்ச்சியிலும் அதிகமான மகிழ்ச்சியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. சியோனை உங்களுடைய எல்லா மகிழ்ச்சியிலும் அதிகமான மகிழ்ச்சியாக நீங்கள் எண்ணுங்க. அப்படி இருந்தீங்கன்னா நான் வந்து அதை பூமியில் பிரஸ்தாபப்படுத்தி அதை புகழ்ச்சி ஆக்குவேன். 8 இப்போ எருசலேமுக்கு காணிக்கையா என்ன வந்தாலும் சரி, அதை யாரு சாப்பிடுவா? இல்ல, இதுவரைக்கும் யாரு சாப்பிட்டு இருந்தானா? இல்ல, புரஜாதி இல்ல, 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 குருடனும் சப்பாளி தின்னுட்டு இருந்தானுங்க. குருடனும் சப்பாளி தான் உட்காந்து தின்னுட்டு இருந்தாங்க. இனி அப்படி கிடையாது. குருடன் சப்பாளி எங்க இருக்கானா? சாதாரண ஜனங்களுக்குள்ளேயே இருப்பாங்க. அவன் என்ன பண்ணுவான், தேவனுடைய பிரமாணத்தை பின்பற்ற வரவங்கிட்ட ஏதாவது கிடைக்குன்ட்டு தானும் தன்னுடைய குடும்பம் நல்லா இருந்தால் போதுன்னு தான் காசு சேர்த்துவான் ஊழியத்தில். ஆனால் ஆண்டவர் ஊழியத்தில் உள்ள காசு கொடுத்தாரு, ஊழியத்தினுடைய முன்னேற்றத்துக்கு நாம் ஏதாவது முயற்சி எடுப்போம்னா, இல்லை எங்கள் அண்ணனுக்கு வாங்கணும், என் தம்பிக்கு வாங்கணும், எங்கள் மச்சானுக்கு வாங்கணும், வீடு வாங்கணும், அவங்கள படித்து வைக்கணும், அதுக்காக தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காரு, எங்கள் குடும்பத்தில் யாருக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு நிறையா ஊழியக்காரங்களை வச்சு, உண்மையான ஊழியக்காரன் ஆகாபா மாறிட்டா, அவன் மனைவி என்னவோ மாறிட்டா, எசபேலா மாறிட்டா, இப்படி ஊழியம் கெட்டு போச்சு. அதனால இனிமேல் வந்து எருசலேமுடைய தானியம் எருசலேமில் இருக்கிறவங்க தான் சாப்பிடணும், எருசலேமுக்கு வர திராட்சை ரசம் அவங்க தான் சாப்பிடணும், அடுத்தவன் சாப்பிட முடியாது. அடுத்தவன் சாப்பிட்றதுக்கு முயற்சி எடுத்தானா, ஆயிருவான், தண்டனை ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஏன்னா இவங்களை தொடுகிறவர் வந்துட்டாரு, ஆனாலும் ஆண்டவர் கட்டளை போடுறாரு. ஏன்னா எருசலேமில் வர்றவங்களை தொடுகிறவர்கள் அவருடைய கண்மணியை தொடுகிறார்கள். அதனால எருசலேமுக்கு வர தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் முண்டியும் குருடனும் சாப்பிடக்கூடாது. அப்படின்னா ஊழியத்தில் இருக்கிறவங்களுடைய சொந்தக்காரங்க யாரும் சாப்பிடக்கூடாது. ஒன்பதாம் வசனம்,
அதை சேர்த்தவர்களே அதை புசித்து கர்த்தரை துதிப்பார்கள், அதை கூட்டி வைத்தவர்களே என் பரிசுத்த ஸ்தலத்தின் பிரகாரங்களில் அதை குடிப்பார்கள்.
யார் யார் எருசலேம் காணிக்கை கொண்டு வர்றாங்களோ அவங்க எல்லாரும் அங்க வர்ற ஜனங்களுக்கு தான் அதை கொடுக்கணும், அடுத்தவங்களுக்கு இல்லை. அதனால ஊழியத்தில் வர்ற பணத்தை ஊழியத்தை விட்டு விலகி சொந்தக்காரங்க கையில் கொடுக்க போகும்போது தேவனுடைய நியாய தீர்ப்பு அதிகமாகும். அதுக்கு பதிலாக ஊழியத்தில் வர்ற பணத்தை ஊழியத்தில் யார் யார் பங்கெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அதை கொடுக்கணும், அடுத்தவங்களுக்கு கொடுத்தா தேவனுடைய நியாய தீர்ப்பு அதிகமாகும். பத்தாம் வசனம்,
வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள், ஜனங்களுக்கு ஜனத்துக்கு வழியை சபைப்படுத்துங்கள், பாதையை உயர்த்துங்கள் உயர்த்துங்கள்,
வாசல் வழியாய் பிரவேசிங்கள். என்ன அர்த்தம், பிரமாணத்தின் வழியாக தான் உள்ள போகணும். இஸ்லாமுக்குள்ள பிரமாணத்தை விட்டு வேற வழியா போறதுக்கு முயற்சி எடுத்தா தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும். அதான் வாசல் வழியாய் பிரவேசிங்கள், ஜனத்துக்கு வழியை செவைப்படுத்துங்கள். அப்படின்னா அடுத்தவங்களும் தேவனுடைய பிரமாணத்தை கை கொள்வதற்காக நம்ம வழி உண்டாக்கணும், நம்மளும் இடத்துல இருக்கக்கூடாது. கழுத்தில் கட்டுன்னு இருக்காரு, இப்போ கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. கழுத்தில் எந்திர கல்லில் கட்டுறதுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு என்னென்ன படிப்பு தெரியுதோ, அவன் என்னென்ன இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கானோ அதைய அவனுக்கு கழுத்தில் கட்டினா அப்படின்னா பெருமை அவனுக்கு ரொம்ப வந்துடும். பெருமை வந்துச்சுன்னா அப்புறம் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தலையில்லாதான் போகும். அதான் எந்திரக்கல்ல அவன் கழுத்தில் கட்டுறது. அதனால மற்றவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாது. அதில் யாராவது கல்லுகளை மாதிரி இருந்தாங்கன்னா, இடைஞ்சல் கல்லுகளை மாதிரி இருந்தாங்கன்னா அந்த மாதிரி செயல்களை நம்ம விட்டு நாம் விளக்கணும். அதனால ஜனங்களுக்கு கொடியை ஏற்றுங்கள். அப்படின்னா தேவனுடைய சமூகத்துக்கு வர்றதுக்கு நம்ம வழிகாட்டுறோம். பதினொன்னாம் வசனம்
தேவனுடைய
பிரமாணத்தை பின்பற்றுகிற எல்லாத்துக்கும் எந்த அளவுக்கு தேவனுடைய பிரமாணத்தில் உண்மையா இருக்காங்களோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் வரப்போகுது. நான் மார்க்கு கொடுக்கறதில்ல, அவங்க மார்க்கு கொடுக்கறதில்ல, எல்லாரும் எந்த அளவுக்கு தேவனுடைய பிரமாணங்கள் உண்மையாக இருக்கிறாங்களோ அவங்க அவங்களுடைய நீதிக்கு தகுந்த மாதிரி உண்டான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். அதனால எந்த காரணத்தை கொண்டு பயப்படாதீங்க, தயங்காதீங்க, உங்களை யாரும் ஏமாற்ற மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து சியோனுக்கு போகிற வழியிலேருந்து பிச்சை வாங்கி ஏமாற்றிட்டு இருந்தான், நிறைய பேரை வந்து இந்த மாதிரி இடைஞ்சல் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி எந்த சம்பவம் நடக்காது. அவர்களுடைய நீதியின் கிரியின்படி நான் உங்களுக்கு பிரதிபலனை கொடுக்குறேன். அதனால் நீங்கள் பூமியின் கடையாந்தரம் வரைக்கும் கூறுகிறார். அப்படின்னா கிழக்கிலிருந்து மேற்கினுடைய கடைசி திசை வரைக்கும் அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்தி அறிவிக்கிறார். ஆமாம், கண்டிப்பாக அது நடக்கும். இந்த எருசலேம் வரவங்க எல்லாத்துக்கும் அதனுடைய இது நடக்கும். அது பிரதிபலம் எப்படி பூமியில் பார்க்கலாம்னா, எருசலேம் அதிகமாக நேசிக்கிறதுனால அவங்களுடைய பேச்சு தெளிவாக இருக்கும், அதுக்கப்புறம் செயலும் தெளிவாக இருக்கும், எந்த ஒரு வஞ்சனையும் இருக்காது. சிலவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேசிட்டு வேறு ஏதோ ஒன்று எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி கொஞ்சம் செய்கிற மாதிரி செஞ்சுட்டு, நல்கிரியை செய்கிற மாதிரி செஞ்சுட்டு அவங்ககிட்ட வேறு ஒன்று எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இங்கே எருசலேமுக்கு சியோனுக்கு வர ஜனங்கள் அப்படி இல்லை, பேச்சும் தெளிவாக இருக்கும் செயலும் தெளிவாக இருக்கும். அதுக்கப்புறம்
அவர்கள் பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவார்கள். நீ தேடி கொல்லப்பட்டது என்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் கேள்விப்படுவாய்.
அப்போ இன்னைக்கு வர ஜனங்கள் எல்லாரும் பரிசுத்த ஜனங்கள், பரிசுத்த கைவிடப்படாத நகரம். அப்படின்னா ஆண்டவர் நீ என்னைக்கும் சியோனை கைவிட மாட்டார். இப்படியே அந்த சியோனில் இருக்கிற ஜனங்கள் அப்படியே குடியிருந்து பழுகி பெருகுவார்கள். அப்படின்னா தேவனுடைய பிரமாணத்துக்கு வந்து சேருகிற ஜனங்கள் பழுகி பெருகி திரளாக மாறுவார்கள். ஏசாயா 66:10-14 வரை. போதும். இது எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு அந்த வசனத்தை எடுத்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு தாய் தேற்றுவது போல் என்னை தேடிட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது யாரை பற்றி சொல்லியிருக்குதுன்னா, எருசலேமை நேசிக்கிற நீங்கள் எல்லாரும் அவரு கூட சந்தோஷப்பட்டு அவளை குறித்து கழுவிடுங்கள். தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறவங்க தான், தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறது மட்டும் இல்லாமல் அதன்படி செய்கிறவர்களை தான் ஆண்டவர் வந்து தாய் தேற்றுவது போல தேற்றிட்டு இருக்காரு. அப்படின்னா நாம் தேவனை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக எத்தனையோ சோதனைகளும் கஷ்டங்களும் வியாதிகளும் துன்பங்களும் நாம் அனுபவித்தோம். அப்போ அந்த நிலைமையில் நம்ம தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது, தேவனுடைய பிரமாணத்தின்படி நடக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த எல்லா சாபத்திலிருந்து விலகி நம்ம சமாதானமாக இருந்து நம்ம ஆண்டவரை துதிக்கிறோம். அதுதான் தாய் தேற்றுறது போல நம்மளை தேற்றுறது. அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. எது இடுப்பில் வைத்து சுமக்கப்படுறதுன்னு நீங்க எங்க நடந்து போனா அவசியம் இல்லை, அவனே உங்களுடைய எல்லா பொறுப்பு எடுத்துக்கான். வண்டி அது இது எல்லாம் வரும். ஓ, கரெக்ட் கரெக்ட். ஆமாம், ஆனால் பைபிள் இருக்கிற எல்லா கலாச்சாரமும் இந்தியா கலாச்சாரத்தோடு ரொம்ப ஒத்து போகுது. தாரதாப்பட்டி அடிக்கிறது, உப்பாரி வைக்கிறது, இது எல்லாமே வந்து பைபிள் கலாச்சாரம் வந்து இந்தியா கலாச்சாரத்தோடு ஒத்து போகிற கலாச்சாரம். மேல நாடுகளுக்கு இது வந்து பொருந்தாது, சில நாடுக்கு பொருந்தும். ஆனால் ஆண்டவர் வந்து இந்தியா கலாச்சாரத்தோடு ஒத்து போகிற மாதிரி தான் இது எழுதியிருக்காரு. அதனால் இந்த ஜனங்களுக்கு நல்லா புரியும். அப்படியாக நாம் தேவனுடைய வார்த்தையை பின்பற்றும் போது நம்மளுக்கு வர ஆசீர்வாதம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நம்முடைய சத்துருக்களை தேவன் நியாயந்திருக்கிறார். எசேக்கியேல் 36:35-38 வரை.
அரணிப்பானவைகளும் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிரிடமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுகிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகி பெருகுகிறது போல் அவர்களில் மனிதரை பெருகப்படுவேன்.
ஆ, போதும் போதும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏதேன் தோட்டம் வந்துருச்சு. இப்போ எது ஏதேன் தோட்டம்? பாழாய் கிடந்த இந்த தேசம் ஏதேன் தோட்டத்தை போலாய் பென்றும். அப்படின்னா ஏதேன் தோட்டத்துக்கு வந்தாச்சு. இப்போ அப்படின்னா தேவனுடைய பிரமாணத்தை கை கொள்ளுகிற ஜனங்கள் திரளாக வரும் பொழுது ஏதேனுடைய எல்லா ஆசீர்வாதமும் அவங்களுக்கு வருது. அப்புறம் நிர்மூலமானதை ஆண்டவர் கட்டுகிறார். அப்படின்னா ஆதாம் கொடுத்த ஆசீர்வாதம் தான் இழந்துட்டான். அந்த ஆசீர்வாதம் திரும்பவும் ஆண்டவர் ஜனங்களுக்கு கொடுக்குறாரு. அப்போ இந்த காரியத்திற்காக என்ன பண்ணணும்? ஜனங்கள் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். எந்த ஜனங்கள் எப்போ விண்ணப்பம் பண்ணுறாங்களோ அன்னைக்கு தான் அதை ஆண்டவர் செய்வார். இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது எப்படின்னு நிறைய பேர்த்துக்கு தெரியும் நினைக்கிறேன். எல்லாம் சொல்லுவாங்க, காந்திஜி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு, சுதந்திரம் போராட்டம் பண்ணி சுதந்திரம் நம்மளுக்கு கிடச்சிது அப்படின்ட்டு. ஆனால் இப்படி எல்லாம் இருந்தாலும் சுதந்திர போராட்டம் தொடங்கினதுக்கு உண்டான மூல காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காந்தி வந்து வக்கீலாக இருந்தார். அப்போது பிரிட்டிஷ்காரங்களுடைய எழுதின புஸ்தகத்தெல்லாம் படித்து படித்து பார்க்கும்போது பிரிட்டிஷ்காரங்க என்ன எழுதியிருக்கானா, இந்தியாக்காரங்க என்றைக்கு சுதந்திரம் வேணும்னு சொல்லி கேட்டு அதுக்குன்னு போராடுறாங்களோ அந்த போராடுற டைம் வந்து இந்த ஜனங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தா போதும். அப்போ அதுக்கு முன்னால் இவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தா இந்த நாட்டை வச்சு காப்பாற்றுறதுக்கு இவங்களுக்கு தெரியாது அப்படின்னு அவன் பிரிட்டிஷ்காரன் எழுதிட்டு போயிட்டான். காந்தி அதை படித்தார். படிச்சுட்டு நம்ம நாட்டை ஆளக்கூடிய தகுதி நம்மளுக்கு வந்துருச்சு, அப்போ நம்ம வந்து இப்படி வந்து போராட்டம் பண்ணி சுதந்திரம் கேட்டால் இவங்க சுதந்திரம் கொடுப்பாங்க அப்படிங்கிறத வச்சு தான் சுதந்திர போராட்டம் நடத்தி சுதந்திரத்தை வாங்கினாங்க. அதே மாதிரி இங்கே ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, எருசலேமுக்காகவும் சியோனுக்காகவும் யார் போராடி விண்ணப்பம் பண்ணி யார் மன்றாடுறாங்களோ அவங்களுக்கு தான் ஆண்டவர் அதை செய்வேன்ட்டுருக்காரு. அப்போ இந்த நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படிக்கு அவர்கள் என்னிடத்திலே விண்ணப்பம் பண்ண வேண்டும். அப்போதான் மந்தை பெறுகிறது போல் அவர்களை மனிதரை பெருக பண்ணுவேன். அப்போ சியோன் வரணும், எருசலேம் பட்டணம் ஜனங்களால் நிறையணும், சியோன் பட்டணமும் எருசலேம் ஜனங்களால் நிறையணும், அதனுடைய ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் கட்டளையிடணுன்ட்டு யார் யார் விண்ணப்பம் பண்ணி அதுக்காக வாஞ்சியாக இருந்து அதுக்காக காத்திருக்கிறாங்களோ அவங்க தான் முதல் முதல் சியோனுக்குள்ளே பிரவேசித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். எசேக்கியேல் 36:38 வாசிப்போம்.
பண்டிகை காலங்களில் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி நல்லா இருக்கிறதோ அப்படியே அவாந்தரமாக இருந்த பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால் நிரம்பி இருக்கும். அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று சொல் என்றார்.
ஆ, போதும். பட்டணங்கள் மனுஷர் அவாந்தரமாயிருந்த பட்டணங்கள் பட்டணங்கள்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, ஆவிக்குரிய அர்த்தம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து கானான் தேசத்துக்குள்ள போகும்போது கானான் தேசத்துடைய இந்த கரையில் மூணு பட்டணத்தை வை, அந்த கரையில் மூணு பட்டணத்தை வை. எதுக்குன்னு கேட்டால், யாராவது தற்செயலாக ஒருத்தன் வேலை செய்யும்போது ஒருத்தன் இறந்து போயிட்டான், இவன் தான் கொண்டான்னு சொல்லி அவனை வந்து ஜனங்கள் வந்து பழிக்கிறதுக்கு முன்னால் தற்செயலாக யாராவது கூட இருக்கும்போது ஒருத்தன் இறந்து போயிட்டான்னா அவன் போய் இந்த அடைக்கலை பட்டணத்துக்குள்ளே போய் இருந்துக்கலாம். ஆமாம், வெளிப்படுத்துகிற வரைக்கும் அது வந்து உள்ளே போய் இருந்துக்கலாம். ஆனால் என்றைக்கு அடைக்கலை பட்டணத்துலேருந்து வெளியில் வர்றானோ அன்னைக்கு ஜனங்கள் கொண்டு போடுவாங்க. அப்போ ஜனங்கள் அதிகம் பேர் சாகாமல் இருக்கிறதுக்கு வேண்டி யோர்தானுடைய இந்த கரையில் மூணு பட்டணத்தை வை, அந்த கரையில் மூணு பட்டணத்தை வை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா பட்டணம் சொன்னால் தேவனுடைய பிரமாணங்கள், யோர்தான் நதினா நித்திய ஜீவ வார்த்தைகள், நித்திய ஜீவ வார்த்தைகளுக்கு இந்த பக்கம் இருக்கிற பூமி ஆசீர்வாதமாக இருக்கும், அந்த பக்கம் இருக்கிற பூமி ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படின்னா கானானுக்குள்ள இருக்கிற பூமியும் ஆசீர்வாதமாக இருக்கும், இந்த வனாந்தரத்தில் இருக்கிற அந்த பகுதியும் ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போது பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தராரு, பரலோகத்தினுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தராரு. அப்போது இந்த யோகா நதியில் இந்த கரையில் இருந்தவன் யாருன்னு கேட்டிங்கன்னா 10 கோத்திரம். அவன் வந்து என்ன பண்ணிட்டான், எனக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதம் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு பேர் கீழயாத்தன்னு பேர் வச்சு அங்கேயே இருந்துக்கிட்டான். 10 கோத்திரத்துக்காரன், 2 கோத்திரத்துக்காரன் தான் அந்த பக்கம் போனான். அப்படி வந்து உண்மையான கானானுடைய சுதந்திரத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அப்போ பட்டணங்கள்னு சொன்னால் தேவனுடைய பிரமாணங்கள். அப்படி வந்து அடைக்கல பட்டணத்தை சொல்லும்போது வந்து பழைய ஏற்பாட்டை நாம் பார்க்குறோம், லேவிக்கு வந்து இத்தனை பட்டணங்களை கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார். எல்லா கோத்திரத்துக்கு இத்தனை இத்தனை பட்டணங்களை கொடுக்கணும்னு பிரித்து பிரித்து போகும்போது லேவி வந்து யார், தேவனுடைய சுந்தரமான ஆள். அப்போ லேவிக்கு வந்து ஆண்டவர் குறிப்பிட்டன பட்டணத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டார். இப்போ பழைய ஏற்பாட்டை வாசிச்சிருக்கிறவங்களுக்கு அது தெரியும், லேவிக்கு எத்தனை பட்டணத்தை ஆண்டவர் பிரித்து வச்சுருக்காருன்ட்டு. யாருக்கா தெரியுமா, லேவிக்கு ஆண்டவர் எத்தனை பட்டணத்தை ஆண்டவர் பிடிச்சு கொடுக்க
சொல்லியிருக்காருன்னு?
பட்டணம் இருக்குது, பட்டணம் இருக்குது லேவிக்கு, லேவிக்கு பட்டணம் இருக்குது. சரி, வேத பண்டிதர்கள் வரும்போது அவங்களுக்கு நல்லா புரியும். லேவிக்கு 48 பட்டணம் கொடுக்க சொல்லியிருக்கு. யோசுவா வந்து அதை பிரித்து கொடுக்குறாரு. 48 பட்டணம் அப்படின்னா 48 பட்டணம்னா பைபிளில் மொத்தம் 48 பிரமாணம் இருக்குது. அப்போ 48 பிரமாணங்களையும் கை கொள்ற ஜனங்கள் இதுவரைக்கும் இல்லாமல் இருந்திருக்காங்க. அந்த 48 பிரமாணங்களை பின்பற்றுகிற ஜனங்கள் வர்றது தான் பட்டணத்தில் மனுஷர்கள் பெறுகிறதுன்னு அர்த்தம். ஆமா, எல்லாமே போட்டா ஒரு பெரிய கணக்கா வரும். நாற்பத்தி எட்டு பட்டணம் வந்து லேவிக்கு யோசுவா வந்து பிரிச்சு கொடுக்கிறாரு. அதே மாதிரி ஆசிரியப்பு கூடாரத்தினுடைய பலகைகள், 48 பலகைகளை வச்சு தான் ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபிக்கிறது. இப்படியாக ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, தேவனுடைய வார்த்தையை தேவன் மகிமைப்படுத்தி இந்த இதுவரைக்கும் பாழாய் கடந்த இடத்த ஆண்டவர், அந்த பிரமாணங்களை பின்பற்றுகிற ஜனங்களை பல இடங்களிலிருந்து ஆண்டவர் கொண்டு வந்து சேர்க்கிறார். சங்கீதம் 122:1-9 அடுத்த வாரம் அளக்குறது என்னன்னு ஆனா எருசலேம் பட்டணத்துக்கு இவ்வளவு மகிமை இருக்குது. அப்ப அதே முதல்ல தெரிஞ்சாதான் அளந்து பார்க்கும்போது எத்தனை அகலா நீளம் வருதுங்கிறத நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். இங்க வந்து எருசலேம் 3வது வசனம், எருசலேம் இசைவினப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைகள் இசைவனை பாக அப்போ தேவனுடைய வார்த்தைகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஆதியாகம் முதல் வெளிப்படுத்தின புஸ்தகம் வரைக்கும் சொல்லும்படியாக தீர்மானிக்கப்பட்டு அது இணைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை ஒருத்தன் பிரித்து ஒரு வியாக்கியானம் கொடுத்து உன்னை திசை திருப்பி கொண்டு போகலான்னா முடியாது. அப்படி வந்து 66 புஸ்தகத்திலையும் இந்த தேவனுடைய வார்த்தைகள் ஒன்றோடு ஒன்று இணைத்து அதற்கு உறுதுணையாக வியாக்கியானங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியாக தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்றுகிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. அப்படின்னா நல்லா எல்லா சந்தோஷமும் பெற்று சமாதானமாக இருப்பார்களாக. அப்போ உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகம் இருப்பதாக. அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்குள்ளே வாசம் பண்ணுறவங்களுக்கு தான் இது பொருந்தும். தேவனுடைய வார்த்தையை விட்டு வெளியே போனவங்களுக்கு இது பொருந்தாது. அப்படியாக தேவனுடைய வார்த்தைகளை சிநேகிக்கிறவர்களுக்கு ஞானார்த்தமாக இதெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கார். தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்ற எல்லாருக்கும் சமாதானமும் சந்தோஷமாக இருப்பாங்க. எப்படி ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனான், அப்போ கள்ளர் கையில் அகப்பட்டான். இப்போ பாருங்கள் இசைவனப்பான நகரங்கிறது இதில் வரும். புதிய ஏற்பாட்டில் ஆனாலும் சரி பழைய ஏற்பாட்டில் ஆனாலும் சரி எந்த ஒரு வார்த்தை எடுத்தாலும் அது கரெக்டாக இந்த வசனம் பொருந்தும். அப்போ எருசலேமை விட்டு வெளியே போனால் அவன் கள்ளர் கையில் ஆகப்பட்டுருவான். ஆனால் எருசலேமுக்குள்ளேயே இருந்தானா அவனுக்கு சகோதரிகள் நிறையா கிடப்பாங்க, சிநேகிதர்கள் நிறையா கிடப்பாங்க, அவனுக்கு சமாதானம் சந்தோஷமாக இருக்கும். எருசலேமை விட்டு வெளியே போனால் எருசலேமுக்கு வழிகாட்டுறவன் யார்? ஆசாரியா. அவனை பார்த்து என்ன பண்ணுறான்? பக்கமாக விலகி போகிறான். ஏன் பக்கமாக விலகி போகிறான்னா எத்தனையோ தடவை நான் இவனுக்கு சொல்லியிருக்கிறேன், நீ தேவனுடைய வார்த்தையை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு எத்தனையோ தடவை நான் எச்சரித்திருக்கிறேன். எச்சரித்ததை மீறி இவன் தேவனுடைய வார்த்தையை விட்டு வெளியே வந்துட்டான், அதனால் இவனுக்கு உதவி செய்யக்கூடாது, இவனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவன் பக்கமாக விலகி போயிட்டான். வார்த்தையை விட்டு பிரமாணத்தை விட்டு வெளியே போகாதுன்னு அவனும் எச்சரிச்சிருக்கிறான். அதையும் மீறி போனதுனால இவன் எத்தனை தடவை சொன்னாலும் இப்படித்தான் வந்து கிடப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பக்கமாக விலகி போயிட்டான். ஆனால் சமாரிய ஒருத்தன் வந்து அவன் மேலே முனதுருகி திருப்பி அவனை கொண்டு வந்து அவனை பாதுகாக்கிறான். அப்படி எத்தனை தடவை தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகி போயிருந்தாலும் அந்த மாதிரி இருக்கிறவங்களை மீட்கிறதற்காக இயேசு கிறிஸ்து வந்து நம்மளுக்கு நன்மை செய்து நம்ம எருசலேமில் இருக்கும்படியாக தேவன் வந்து நன்மை செய்தார். நம்ம எருசலேம் இருக்கிறதுக்காகவும் நம்மளை கவனிக்கிறதுக்காகவும் இந்த சத்திரக்காரங்கிட்ட என்ன பண்ணிட்டு போயிருக்காருன்னா காசு கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த காசு வந்து யாருக்கு செலவு பண்றதுக்கு? இந்த எருசலேம் விட்டு போனான குற்றுயிராக கிடந்தானா அவனை பராமரிக்கிறதுக்கு. அப்போ ஆசாரி என்ன இவன் கேட்கணும், சத்திரங்கிறது சபை. அப்ப ஆண்டவர் என்னை குழந்தைக்கு வச்சாரு, எனக்கு செலவு பண்றது உங்ககிட்ட ரெண்டு பணம் கொடுத்துருக்காரு, அந்த பணத்தை எனக்கு செலவு பண்ணுன்னு இவன் கேட்கணும். இவன் பைபிளும் படிக்கிறதுல ஒன்றும் பண்ணுறதில்ல, இவனுடைய எண்ணமெல்லாம் என்னன்னா என்னைக்கு எருசலேம் விட்டு வெளியே போகலாம் அப்படின்னு தான் இவன் பார்த்துட்டு இருக்கிறான். அதனால ஆசாரியா எனக்கு கிடச்சது எனக்கு லாபம், உனக்கு கிடச்சது உனக்கு லாபம், நீ போயிட்டாருன்னு இருக்கான். இப்படித்தான் இன்றைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்குது. அதனால எருசலேம் இசைவனப்பான கட்டப்பட்ட நகரம், அதற்குள்ளே சமாதானம் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்குள்ளே இருக்கும் பொழுது சகல ஆசீர்வாதம் நம்மளுக்குள்ளே இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை விட்டு வெளியே போனால் யார் உதவி செய்ய மாட்டான்? கிறிஸ்தவன் உதவி செய்ய மாட்டான், ஊழியக்காரன் உதவி செய்ய மாட்டான், அப்புறம் கள்ளர் தான் நம்ம கையில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் பிடுங்கிட்டு நம்மளை குற்றுயிராக விட்டுட்டு போயிடுவான். அப்படின்னா ஆத்மாவை சாகடிச்சுட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவான். அப்படியாக இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையிலே சிநேகிக்கிறவர்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். எருசலேமுக்காகவும் சியோனுக்காகவும் யார் வந்து துக்கப்பட்டு பாபிலோன் மாநகரத்தில் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்களோ அவங்கள கூட்டிகிட்டு வந்து எருசலேமில் சியோனில் வச்சு என்ன பண்ணுறாரு, நீங்கள் இங்கே வந்து பாட்டு பாடுங்கன்னு சொல்லி ஆண்டவர் பாட்டு பாட வைக்கிறாரு. ஆமாம், ஜனங்களுடைய விருப்பம்தான். ஆண்டவரை சும்மா இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. என்னை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கணும், இது ஆண்டவரே இதை செய்யும், இதை நிறைவேற்றும், எருசலேம் இப்படி பாழாய் கிடக்குது, தேவனுடைய பிரமாணங்கள் பாழாக இருக்கிறது, இந்த மாதிரி பட்டணம் இப்படி நாசமாக இருக்கிறது, நாங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்ட்டு ரெண்டு மூணு பேர் யார் ஒன்று சேர்ந்து அவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுறாங்களோ அப்போ வந்து ஆண்டவர் அந்த காரியத்தை ஆண்டவர் செய்வார். அப்போ அதற்காக குறிக்கப்பட்ட நேரம் வந்தது, காலம் வந்தது. இப்போ எருசலேமை தேவன் தெரிந்து கொண்டு அல்லது சியோனை தேவன் தெரிந்து கொண்டு அதை உலகத்திற்கு அதனுடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறார். அப்போ நாம் தேவனோடு இருந்தால் நாம் அதிலே பங்காளிகளாக இருப்போம். நாம் எருசலேமில் வாசம் பண்ணினால் அல்லது நாம் சியோனில் வாசம் பண்ணினால் அல்லது நாம் தேவனுடைய பிரமாணங்களில் நிலைத்திருந்தால் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளில் நிலைத்திருந்தால் எருசலேமுடைய ஆசீர்வாதத்திற்கும் ஏதனுடைய ஆசீர்வாதத்துக்கும் நாம் பங்காக இருப்போம். அதை விட்டு வெளியே போச்சுன்னா அதுக்குண்டான உத்தரவாதம் அவங்க அவங்க தான் பொறுப்பு. ஆனால் தேவனுடைய நியாயத்திற்கு அவர்களை பின்தொடரும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்.